மாவீர மகுடம், லெப்டினன்ட் கர்னல் டேவிட்.
வணங்குகிறோம்
தமிழகத்தின் திசைகளில் மோதும் காற்றில் கிளந்துவிட்ட தென்றல். விடுதலை போராட்டத்தின் பல்வேறு பரிணாமங்களையும் தன் காலத்திலேயே நேரடியாக கண்ட மிகச்சில போராளிகளில் ஒருவன் டேவிட். தமிழகத்தின் விடுதலை போராட்டம் எல்லா காலங்களிலும் கடல் பிரயாணங்களை முதன்மைப்படுத்துவதாக அமைந்தது. இந்த திசையும் கடலால் சூழப்பட்ட எங்கள் தாயகத்தின் தாக்கமுள்ள நகர்கள் கடல் மூலமே மேற்கொள்ளப்பட்டன. விடுதலை போராட்டத்தில் கடல் பயணங்கள் பிடித்திருந்த இடத்தின் அதிக அளவிடத்தை எங்கள் கடல் சரித்திரத்தில் டேவிட்டும் படித்திருந்தார். அவனது இளமையிலேயே கடல் அவனை அழைத்தது. அவனது குடும்ப நிலை அவனை கடலுக்கு அனுப்பியது. இயக்கம் கடலிலேயும் பிரயாணம் செய்ய வேண்டி வரும். இந்த காலம் போய் இயக்கத்தின் பிரயாணம் கடலில் தான் என்று வந்துவிட்ட காலம். 1983 இயக்கத்துக்காய் கடலில் இறங்கியவன் டேவிட். தமிழகத்தின் ஒவ்வொரு கரையிலும் கால் பதித்தான். நீண்ட பெரும் கடற்பரப்பு, கடற்பரப்பில் புள்ளியாய் நகரும் படகு, படகு போல் பல மடங்கு விரிந்து எழுந்து விளங்க வரும் அலைகள், சமுத்திர ராட்சதனின் அலைவாய் முடமுதல் விரைந்து தத்தி பாய்ந்து படகேறி திரும்பி பார்க்கும் லாவகம், திரும்பி பார்ப்பவை நேரே நோக்க அடுத்த பெருமலை, படகை பல மடங்கு வேகத்தோடு துரத்தி உமிழும் பீரங்கி வாய்கள், அவற்றின் பல்முக நகர்வுகளிலும் தப்பி தத்தி செல்லும் வேகம், பின்னால் வரும் எதிரியின் கை அதிகமாய் நெருங்கி நின்று நிதானித்து இயந்திர துப்பாக்கியை இயக்க ஆணையிடம் உறுதி, அந்த கணத்தில் எதிரி அடையும் அதிர்ச்சி டேவிட்டை பல தடவைகள் கரை சேர்த்துள்ளது. டேவிட்டின் கடற்பயணங்கள் மெய்சிலிற்கு வைக்கும் பல அனுபவங்களை கொண்டது. அவனது ஆசான்களும் நல்ல நண்பர்களும் கடலிலேயே கலந்துவிட்டார்கள். அப்போதெல்லாம் கூட அவன் கடலில் நிலைத்திருந்தான். அவனது தப்பியோடும் லாவகமும் தேவையின் போது எதிர்த்து நின்று எதிர்கொள்ளும் நெஞ்சுறுதியுமே அவனை நிற்க வைத்தது. அன்று இயக்கத்தின் வசமுள்ள பெருமளவு ஆயுதங்களுக்கு டேவிட்டை தெரியும். ஆம், அவை இவர்களது கைகளுக்கு கிடைப்பதற்கு இடையில் டேவிட் இருந்திருப்பான். அநேகமாக எப்போதுமே கரையில் காணும் டேவிட்டை கடலில் சந்திக்க முடியாது. ஒருங்கிணைந்த சிந்தையோடு தன்னை நம்பி படகிலேறி நீண்ட தெரியாத சுமைகளுக்கு உத்தரவிடும் டேவிட், கடுமையான வசைகளால் ஓட்டி மாறி கட்டுப்படுத்தும் மாலுமி. கடலில் டேவிட்டை டேவிட்டாக பார்ப்பது கடினம். எப்போதாவது மிக அபூர்வமாக சீரான தேவையில்லாத உதுக்குப்புற கடலில் நல்ல நிலவும் சேர்ந்தால் அவனது படகு நிற்கும். இயந்திர சக்கரத்தை மீறி அவன் குரல் ஒலிக்கும். கடல் மேல் பிறக்க வைத்தான் என்ற அவன் குரல் இனிய சங்கீதமில்லைத்தான். ஆனாலும் அவன் பாடினால் நின்று நிதானித்து கேட்க வைக்கும் வசீகரம், அந்த வசீகரம் அவனது குரலுக்கால் அவன் பாடும் பாடலுக்கா என்று தெரியாது. அவனது குரலில் பாடல் கம்பீரம் பருவதும் தெரியும். அந்த குரலுக்கு அவன் தெரிவு செய்யும் பாடல்களை விட வேறு பாடல் எடுபடாது என்பதும் புரியும். அவனை தெரிந்த அவனோடு பழகாத எல்லோராலும் புறப்படும் எண்ணப்படும் எண்ண வடிவங்களுக்கு அப்பாற்பட்ட போராளி அவன். அநேக போராளிகளைப் போல் அவனுக்கும் பழஞ்சோறு குலைத்து கையில் கொடுக்கும் அம்மா, ஆமியின் வெடிகேட்டு சிறுபற்றை சரசிறக்காமல் தேத்தனி செம்போடு அண்ணனின் தோழர்களை தேடும் தங்கைகள், வீட்டின் நிலையை எண்ணுவதா நாடா என்ற கேள்விக்கு எப்போதுமே குழப்பமில்லாத பதிலை தன்வசம் வைத்திருந்த போராளியும், மிக நெருக்கமான நண்பர்களிடம் மட்டும் தங்கச்சிவை என்று கூறி கண்கலங்கும் அண்ணன். எப்பேற்பட்ட வேலையாக இருந்தாலும் அந்த வேலையின் முக்கியத்துவம் விளங்க வைக்கப்பட்டால் அந்த வேலையை செய்து முடிக்கும் வரை அவன் ஓய்வதும் அபூர்வம். அவனது நினைவுகள் மீட்டப்படும் போது திரும்ப திரும்ப அவனது அந்த குண நலன்கள் தான் எல்லோருக்கும் முன்னிற்கும். தமிழகத்தின் கடற்பரப்பில் மட்டுமல்ல, தமிழகத்தின் தரைப்போர் வாழ்க்கையிலும் அவன் சாதித்தவை அதிகம். அதிலும் வடமராட்சியில் நடைபெற்ற அநேகமான சண்டைகளில் அவனது சுவடுகள் பறைந்திருந்தன. இந்திய படைக்கு முந்தைய போர் வாழ்வில் ஒபரேஷன் லிபரேஷனுக்கு முன்பும் பின்பும் வடமராட்சியில் அவன் பங்காதிகம். ஒபரேஷன் லிபரேஷனுக்கென ஆமி புறப்பட்டதிலிருந்து நெல்லியடி முகாமுக்குள் மில்லர் புகுந்தது வரை அவன் ஓயவில்லை. இந்திய படை யுத்தம் ஆரம்பித்த காலத்தில் தமிழ்நாட்டில் தங்கியிருந்தவன் யுத்தம் ஆரம்பித்து கொழுந்துவிட்ட நேரத்தில் தள்ளி இருக்க முடியாமல் ஒரு கட்டுமரத்தில் வந்து சேர்ந்தான். இந்திய ஆக்கிரமிப்பு காலத்தில் வடமராட்சியில் இயக்கத்தை உயிர் துடிப்போடு வைத்திருந்ததில் அவன் பங்கு அளப்பெரிய. அநேகமாக இயக்கத்தின் எல்லா துறைகளிலும் தனது முத்திரையை பதித்தவன் டேவிட். அரசியல், அவன் அரசியல் வித்தக நிலைத்தான். இனியும் தான் ஏந்திய துப்பாக்கி எதற்காக என்பதில் குழப்பமில்லாதவன். மக்களோடு பழகும் போதிலும் அந்த மக்களில் ஒருவனாக நின்று சிந்திக்க தெரிந்தவன். எல்லா தலைமறைவு கால வாழ்க்கையிலும் மக்களால் பாதுகாக்கப்பட்டவன் டேவிட். டேவிட் நின்றால் ஆமை பார்த்து சொல்வதற்கென ஒரு முதியோர் படையே திரளும். அவன் உழவும் ஊர்களில் சிறு குழந்தைக்கு மறைமுகமாகி விடுவான். அந்தளவு முகராசியவன். சிறுவர்களை ஒரு தடவை சந்தித்தால் மறு தடவை சந்திக்கும் போது அவர்களை பெயர் சொல்லி அழைக்கும் நட்புணர்வு அல்லது அவர்கள் வெட்கத்தில் முகம் சிவக்க இவன் ஒரு பெயர் வைத்திருப்பான். சிறுவர்கள் என்றல்ல, எவருடனுமே நட்பை பண்ணுவதில் தனித்துவமானவன் டேவிட். பழைய நண்பர்களை மீண்டும் சந்திப்பதில் தனிமையான ஆர்வம் உள்ளவன். எப்போது ஒரு முறை வண்டி விடப்பட்ட கரையில் லாம்பு வெளிச்சத்தில் சாப்பாடு கொண்டு வந்தவரை ஜாழ்ப்பாணத்தில் கண்டு என்னை தெரியவில்லையா, கழுவன் கேணியில் ரால் கறியோட புட்டு சாப்பிட்டு நாங்களில் ஒன்று அசத்துவானவன். பழைய நண்பர்கள் ஒன்றாகச் சேர்ந்தால் மறந்துவிட்ட திரும்ப கிடைக்காத நினைவுகளை மீட்டுவது டேவிட் தான். இவனது நட்பை பேணும் பண்பால் பலராலும் விரும்பப்பட்டவனவன். சில வழிகளில் வேலை நேரங்களிலும் நட்பை பேணி போய் வாங்கி கட்டி கொண்டு தலையை சொல்வான். இயக்கம் மிக அரிதாக சந்தித்த எல்லா வேலைகளிலும் வல்லுநர்களாக விளங்கக்கூடிய சிலரில் டேவிட் ஒருவன். ஆனால் கடல் என்பது பெரிய கடலாக இருந்தது. அதில் இயக்கத்தின் கடற்பிரிவு மிகச்சிறியதாக இருந்ததால் அவனால் கடலை விட்டுவிட்டு வர முடியவில்லை. அவனது குறைந்த பாடசாலை கல்வியின் போதும் கூட பெரிய திட்டமிடல் திறன் இருந்தது. அது புரிந்தவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்தது. அவனது எதிர்பார்ப்புகளுக்கெல்லாம் அவனுக்கு களம் கிடைக்கவில்லை. கடல் அவனை மறைத்து வைத்திருந்தது. ஒரு மிக முக்கிய கடற்பயணம். தேவை பெரியது. டேவிட் தேவையான ஒழுங்குகளை வழங்குவோல் சரிபார்க்கிறான். கடல் தெரிந்தவர்கள் கடலில் ஓட தயங்கும் காலநிலை. ஆனாலும் பிரயாணம் அவசியமானதாகவும் ஒத்திவைக்க முடியாததாகவும் இருந்தது. கடலை தவிர எல்லாமே வளமை போலத்தான். வளமையான தடல் உடல், வேகமான பிக்கப், பெரிய நம்பிக்கை விதையை நெஞ்சில் விதைத்து விட்டு டேவிட் ஆயத்தமாகிறான். வளமையாக ஓடித் தெரியும் நேவியையும் காணவில்லை. எல்லாமே நம்பிக்கையோடு இருக்கிறது. வண்டி புறப்படும். அதுவும் டேவிட் நேரில் புறப்படும். காரணம் சொல்லப்படாவிட்டாலும் வளமை போலவே ஊகித்து கொண்டு வழி அனுப்புகிறார்கள். டேவிட்டை அன்போடு வளர்த்து பாதுகாத்த மக்கள், அவனோடு மிக அன்பாக பழகியவர்களில் நல்லாய் கடல் தெரிந்தவர்கள் அன்று கரைக்கு வரவே இல்லை. படகு நீரில் இறங்கியது. குழந்தை பிள்ளையை கையிலே பிடித்து கூட்டிச் செல்லும் வாஞ்சி கொடு. இருகரையிலும் ஆட்கள் வரிசையாய் நின்று படகினை கடலுக்குள் இழுத்துச் செல்கிறார்கள். இடுப்பளவில் தண்ணீர் இறங்கிய பின்னர் அணியத்தில் நின்ற அடிதடியால் ஊன்ற படகு தள்ளாடி நகர அண்ணாந்து நின்ற இயந்திரவாள்கள் தண்ணீரில் குளிக்க எல்லாம் வளமை போலவே. நல்ல சேவிஸ் போட்ட இயந்திரம் ஒரு இழுவேல ஸ்டார்ட் வர. இருட்டில் நின்ற தோழர்களும் மக்களும் வண்டியில் நின்றவர்களும் தெரியாது என்று தெரிந்தும் கையை உயர்த்தி மேலே அசைக்கிறார்கள். வண்டியில் நின்றவர்களும் கை அசைத்திருப்பார்கள். ஒரு இயந்திரம் கொஞ்ச தூரம் ஓடிப்போய் நின்று தயாராகும் போது துணியில் பொத்தி டோர்ச்சில் அடிப்பதும் தெரிகிறது. அல்வா அல்வா என்ன மாதிரி, பிரச்சனை இல்லை, குதிரைக்கு சாப்பாடு கொடுக்கினோம். கரிகாலனின் பதில் தொலைத்தொடர்பில் கேட்கிறது. பின் ஒவ்வொரு இயந்திரமாக சத்தமிட படகு நகராமலேயே இயந்திர சத்தம் அதிகரித்து குறைந்தது. மிக அதிகரித்து தனிவது கேட்கிறது. படகு வளமை போல் வலப்புறமாய் வட்டமிட்டு நிழலாய் நகர்கிறது. எப்போதும் போல் தேவையும் கடலும் தவிர மற்ற எல்லாம் வளமை போல். நீரை கிழித்து வெண்ணுரை கிளம்ப அலையில் எழும்பி பாய்ந்தது படகு. புறப்பட்டு விட்டது படகு. அதிகரித்த சத்தமும் கரையில் கூடிய கூட்டமும் சிறிது சிறிதாய் மறைய கடல் தெரியாதவர்களின் திருப்தி பெறும் மூச்சோடு கலந்தபோது வண்டி விளக்கிட்டு விட்டது. இயந்திர சத்தம் கரை வர முன்னரே கரையில் உள்ள தொலைத்தொடர்பு அல்வா அல்வா அழைத்தது. தண்ணி அடிக்கிறது தானே போக்கிய, அதுதான் லொக்தீவுக்குள்ள வச்சிட்டினம் போல என்று கூறிவிட்டு முயற்சியை கைவிடும் போது கூட இயந்திர சத்தம் கேட்டுக்கொண்டுதான் இருந்தது. நேரம் கரைய முகாமுக்கு திரும்ப நினைக்கும் வேளையிலும் தூரத்து முகாம் தொலைத்தொடர்பில் ஒரு அழைப்பு. என்னவாம், கிளியர் இல்லை, சரியா விளங்க இல்லை என்று சொன்னார்கள். சொல்லு, போட் வெடிச்சிட்டு வண்டி அனுப்புங்கோ. ஒரு மாதிரி கிடக்குது, அவையெல்லாம் கிளியர் இல்லை, ஒன்றும் விளங்க இல்லை. ஆர் கதைச்சது, டேவிட் என்ன மாதிரி தான் கிடந்தது, ஒன்றும் விளங்க இல்லை. அடுத்த படகை ஆயத்தம் செய்தவளே இயந்திரம் எடுக்க விரைந்தவளை, உறுதியற்ற தொலைத்தொடர்பு செய்தியை நம்புவதா இல்லையா என்று யோசித்தவளை, நேரம் நகர்ந்து கொண்டிருந்தது. அலை விரித்து கொண்டிருந்தது. சன்னதம் கொண்டு நின்றது கடல். தேடப்போகும் படகை, தேடப்போகும் என மற்ற படகை தயாராக வைக்கும் கடல். நேரம் செல்ல செல்ல தொலைத்தொடர்பு செய்தி பிரமையோ என நீக்க வைக்கும் வறுமையோடு காத்திருக்கும் வேளையில் தேடப்போன படகின் தொலைத்தொடர்பு அழைக்கிறது. அரிய கண்டிடம் தூரத்தில் இன்னும் ஒரு ஆள் தெரியுது. என்ன மாதிரி என்ன மாதிரி என்ற தொலைத்தொடர்புக்கு பதில் சொல்லாமல் தேடும் படகு கரையை நோக்கி வர படகில் அரியோடு ரட்னா. என்ன நடந்தது? போட் பிரிஞ்சிட்டது. நடுவாலை முறிஞ்சு அணியம் தனியே கடையார் தனியே ரெண்டாக போச்சு. மற்றாக்கள் என்ன மாதிரி? டேவிட் அண்ணன் என்ன மாதிரி? ஈரட்டுக்குள்ளே எல்லாரையும் கூப்பிட்டு டேவிட் அண்ணன் உண்டாக்கினவர். எல்லாரையும் நீந்த சொல்லி போட்டு அவர் கரிகாலனை கூப்பிட்டு தன்னட்டு எடுத்தவர். முழு விடயங்களையும் சொல்ல முடியாத அறியும் ரட்னாவும் மயங்கிவிட்டார்கள். மீட்கப்பட்ட இருவரும் உப்பு நீரால் உதடுகள் வெடித்து முகம் புண்ணாக்கி கூலம் கட்டு போயிருந்தார்கள். படகுகள் போயின வந்தன. செய்தி கேள்விப்பட்ட சனமெல்லாம் கரை முழுக்க கூடி நின்று தேடினார்கள். படகுகளின் தேடுதலுக்கு மேலாக டேவிட்டின் திறமையில் எல்லோரும் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். முதலும் ரெண்டு நாள் கடலுக்கு கிடந்து வந்து சேர்ந்து வந்தானே. மன்னாரில் ஒரு கார் ரெண்டு பொம்பளை பிள்ளைகளையும் தனியை கொண்டு வந்து சேர்ந்தவன் இல்லை. டேவிட்டின் நீச்சல் திறமையில் எல்லோருக்கும் நம்பிக்கை இருந்தது. இந்த மட்டு நீச்சல் படியில் வந்து சேர்ந்துட்டாங்களாம், டேவிட்டேன் வரமாட்டான். எல்லோரும் நம்பிக்கையோடு காத்திருந்த போதும் அரி மருத்துவமனையில் கூறிக்கொண்டிருந்தான், எங்களை நீந்த சொல்லி போட்டு கரிகாலனைத்தான் இழுத்துக்கொண்டு நின்றவர். படகில் சென்றவர்களில் கடலோடு கொஞ்சமும் பரிச்சயம் இல்லாத நீச்சல் தெரியாதவன் கரிகாலன் மட்டும்தான். எல்லோரும் நம்பிக்கையோடு இருந்தபோதும் அரியையும் ரட்னாவையும் தவிர வேறு எவரும் வரவில்லை. கரிகாலனும் வரவில்லை, டேவிட்டும் வரவில்லை. ஆம், 1985 மன்னார் காவல் நிலைய தாக்குதல் நடைபெற்ற போதும் தாக்குதல் குழுவை படகில் ஏற்றி மரகரைக்கு கொண்டு சேர்க்கும் கடற்புலிகளின் குழுவின் உதவி பொறுப்பாளராக இருந்தவர் டேவிட். 1987 ஆனையரவு முகாமிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சிங்களப்படை முன்னேற முயன்றபோது கிட்டண்ணா தலைமை தாங்கிய தாக்குதலில் சண்டை குழுவில் ஒருவராக காயமடைந்த போராளியை தோளில் தூக்கி வந்தவர் டேவிட். தலைமை தாங்கிய தாக்குதலில் சண்டையில் ஒருவராக நின்ற தோளில் காயமடைந்தவர். 1987 யாழ்ப்பாணம் தொலைத்தொடர்பு நிலைய தாக்குதலில் 8 இராணுவத்தினரை கை செய்த அந்த தாக்குதலில் 50 கலிவர் குழுவோடு நின்று சண்டையில் ஈடுபட்டவர். 1989 நெல்லியடி இந்திய படை காவலர் மீதான தாக்குதலின் போதும் அந்த குழுவின் இரண்டாவது பொறுப்பாளராக சென்றவர். 1990 வடமராட்சி கடலில் ஸ்ரீலங்கா கடற்படையின் தாய்க்கப்பல் மீது நடத்தப்பட்ட கரம்புலி தாக்குதலில் கடற்கரம்புலிகள் மேஜர் காந்தூருவன், கேப்டன் வினோத், கேப்டன் கோலின்ஸ் ஆகியோர் மேற்கொண்ட அந்த தாக்குதலை தலைமை தாங்கியவர் டேவிட். இத்தனையோ தரம் கடலில் சுழ்நடித்த அந்த வீரன் இந்த தடவை அவன் வரவில்லை. எல்லோரும் நம்பிக்கையோடு இருந்த போதும் டேவிட் வரவில்லை. கடல் எண்ணெய் தன் மடியில் அணைத்து கொண்டாள் கரிகாலனையும் லிப்டங்கனல் டேவிட்டையும். லிப்டங்கனல் டேவிட்டின் மாவீரம் குடம் கேட்டோம்.
நிறுத்திடும் கொஞ்சம் வலி.